உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன், வேலைக்காரன். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். காலையிலே நாம் கேட்டது போல இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் சபைக்கு என்ன சொல்லவிருக்கிறார், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை அந்த உண்மை, பீயிங் ஃபெய்த்ஃபுல், உண்மையாக இருக்கணும். சங்கீதம் 50வது சங்கீதம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். இயேசுவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது தான் முக்கியம். அவர் எப்ப வருவார்னு ஆராய்ச்சி பண்றது காரியம் அல்ல. அருமையான தேவ ஜனமே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தேவன் பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பு சீயோனிலிருந்து தான் எழும்புமாம். இங்கே எழுதியிருக்கு, சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சபையிலிருந்து தான் நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கே செல்லும். இயேசுவும் இயேசுவின் சீஷர்களும் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார்கள். பவுல் சொல்லுவார், தேவ தூதர்களையும் நாம் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? ஆம், அந்த நாளை நாம் எதிர்நோக்க வேண்டும். அந்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை தான் நாம் காலையில் கேட்டோம். ஆகையினால நாம் எவ்வளவு எதிர்பார்ப்புடனே அல்லது எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்கணும்னு சொன்னால், நமக்கு வேண்டியது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ உலகமே ஒரு மாயைக்குட்பட்டிருக்கிறது, ஒரு வஞ்சனைக்குட்பட்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கிறது. தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது நல்ல சபையிலே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே, முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மிலே துவங்கும் என்று எழுதியிருக்கிறது. அவர் எப்படி நியாயம் தீர்ப்பா தெரியுமா? சபையாய் அடுத்த வசனம் வாசிங்க, 5வது வசனம் சங்கீதம் 50:5 பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள், நீங்களும் நானுமா? இந்த வார்த்தை நமக்கு செல்லுபடியாகுமா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை தான் முக்கியத்துவப்படுத்துது. அவர் நல்லவர், நீடிய பொறுமை உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நம் பாவங்களை சகித்துக் கொள்ளுகிறார். கடைசியில் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து ஏதோ ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஏதோ ஒரு நாள் நீங்கள் சில சடங்காச்சாரங்களை அனுஷ்டித்தது நிமித்தம், ஞானஸ்தானம் எடுத்தது நிமித்தம், அல்லது நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஏதோ ஒரு பரலோக பாஷைன்னு சொல்லி அதன் நிமித்தம் நாம் பறந்து போவோம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களை உலுக்கி எழச் செய்வது என்னுடைய கடமை. தேவனுடைய சபை தூங்கிக் கொண்டிருக்குமானால் உசுப்பி விட வேண்டியது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, நான் உண்மையாய்த்தான் இருக்கிறேன், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கையின் தேவன் நான், ஆனால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் எங்கே? என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் எங்கே? உங்களுக்கு தெரியுமா, இந்த கிறிஸ்தவ உலகமே வஞ்சனைக்கு உட்பட்டிருக்கு. அந்த வஞ்சனையை முதலாம் நூற்றாண்டிலே பவுல் தீர்க்கமாய் போதித்தான். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் இது தீமோத்தேயுக்கு எழுதின பவுலினுடைய கடைசி நிருபம். ஒருவேளை அந்த பவுல் தான் மரிக்கப் போகிறேன் என்பதை உணர்ந்து தீமோத்தேயுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறான். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. 11 2 தீமோத்தேயு 2:11 என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெசேஜ். அங்கே தவறாய் புரிந்து கொள்றதுக்கு இடமே இல்லாத நேரடியான செய்தி. ஏய், அவர் பேரை சொல்லிக்கிட்டாலேயே அவரோட பாடுபடுறியா நீ? ஏய், கிறிஸ்தவ ஐக்கிய சபைன்னு சொல்லி நாங்க தான் சரியான சபை, எங்க பட்டணத்தில் 10 சபை இருந்தாலும் நாங்க தான் சபை அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கிறையே, அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்த அனுபவம் உண்டா? அவருடைய நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அக்கிரமத்தை விலக கடவன் என்று சொல்லி பாவத்தை ஜெயித்த அனுபவம் உண்டா? மாசந்தோறும் பயபக்தியாய் அப்பம் பிடிக்கிற தேவ ஜனமே, கிறிஸ்தவ ஐக்கிய சபையே, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் பயபக்தியாய் மாசத்துக்கு ஒரு முறையாவது நினைவு கூறுறோம், அப்ப எல்லாம் ஆவது நமக்கு உணர்வு வருதா? அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மை உள்ளவர். என்னோடு உடன்படிக்கை பண்ணின உண்மை உள்ளவர்கள் எங்கே என்று கேட்கிறார். அப்படின்னா அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்ய முடியும், அவரோடு மரித்தால் அவரோடு உயிர்த்தெழ முடியும், அவருடைய வாழ்க்கை என்னுடையதாகும், என்னுடைய அசிங்கமான வாழ்க்கையை அவர் மேல் சுமத்தி விடலாம். இதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:20-21 2 கொரிந்தியர் 5:20-21 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மை போல் ஒரு மாம்சத்தில் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எதற்காக வாழ்ந்தார் தெரியுமா? பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு. உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமப்பதற்காக தான் வந்தார். அப்படின்னா அவட்ட கொடுத்துடலாம், இதோ என்னுடைய பாலிய இச்சை கொடுத்துறேன் ஆண்டவரே. வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு மாடர்ன் டேஸில் வாழ்ந்தாலும், எவ்வளவு வினோதமாய் நீங்கள் சோதிக்கப்பட்டாலும், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், என் கண்களின் இச்சை, என் இருதயத்தில் உள்ள விபச்சாரம், என் பாவம், வாலிபர்கள் உங்களுடைய பாவம் என்ன? கியூரியாசிட்டி டு நோ. உங்களுக்கு தெரியுமா, தேவன் மறைத்து வைத்திருப்பார், அதை திறந்து பார்க்கறது தான் மனுஷனுடைய அசிங்கம். கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணம் பண்ண பிறகு அறிய வேண்டியதை இப்பவே நான் திறந்து பார்ப்பேன்னு திறந்து பார்க்கிற முட்டாள்தனம் தான் நம்முடைய பாலிய இச்சை. அதான் போனோகிராபி, அதான் காம கிளர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய டிவி புரோகிராம்ஸ், எம்டிவி இன்னும் என்னமோ மியூசிக் சேனல்ஸ்ல எல்லாம் பார்க்கிறேன் நான். பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான், கேட்டா அதான் ரசனையா. என் பையன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே தலையை தலையை இப்படி இப்படி ஆடினான், நிறுத்துறாத, என்ன தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க, பிசாசா பிடிச்சிருக்கு, ஓட்டு நேரா ரோட்டை பார்த்து. இயேசு நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார், இயேசு எனக்காக என் பாவத்தை சுமந்து தீர்த்தார், எனக்காக பாவமானார். நான் அவருடைய வாழ்க்கையை அவருடைய நீதியை நான் எடுத்துக்கொள்ள முடியும். பாலிய இச்சையில நான் இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை, பொருளாசையில நான் இன்னும் கஷ்டப்பட தேவையில்லை, பெருமை சுயநலங்கிற இச்சையினால நான் வியாதிப்பட தேவையில்லை. இயேசுனுடைய வாழ்க்கை எனக்கு சொந்தம். எப்போ? அவரோடு மரித்தால் அவருடைய வாழ்க்கை எனக்கு சொந்தம். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறோமா? இப்ப திருப்புங்க, 2 தீமோத்தேயு, கிறிஸ்தவ உலகத்தின் வஞ்சனைன்னு சொன்னேன், அது என்னன்னு பார்ப்போம். நம்முடைய சபையிலையும் அது இருக்கா? 2 தீமோத்தேயு 2 இவ்வளவு நேரடியான செய்தி, 11-12 வாசித்தோம், வஞ்சனை இதுதான். அடுத்த வசனத்தை வாசித்துதான் வஞ்சிக்கப்படுறாங்க. 13 வசனம், 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நல்லா கவனிச்சீங்களா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது அநேகருக்கு ஒரு ஃபால்ஸ் கம்ஃபர்ட்டை கொடுக்குது, அநேகருக்கு ஆறுதலா போயிருது. நான் பார்க்கிறேன், நான் பிரசங்கித்த சபைகளிலே பார்க்கிறேன், இந்த வார்த்தையை விளங்கி கொள்ளாம ஜெபம் பண்ணும்போது சகோதரனோ சகோதரியோ ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே நாங்க உண்மை இல்லாதவங்களா இருந்தாலும் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னையா ஸ்தோத்திரம்? அவர் உண்மையுள்ளவர். எதற்கு உண்மையுள்ளவர் தெரியுமா? உன்னை நான் அறியேன் என்று மறுதலிப்பதற்கு உண்மையுள்ளவர். அதான் அர்த்தம். விளங்குதா? 2 தீமோத்தேயு 2:12 என்ன வாசித்தோம்? அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் போனாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து என்னோடு மறிக்காத உன்னை நான் அறியேன் என்று மறுதலிப்பார். ஆமேன். பார்த்தீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டேங்க. இன்னும் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு பாடுகளை சகித்தால் தான் அவரோடு ஆளுகை செய்வோம், அவரோடு மரித்தால் தான் அவரோடு உயிர்த்தெழுவோம். அதனாலதான் பவுல் சொல்லுவார், மாசத்துக்கு ஒரு தடவை அப்பம்பிக்கும் பொழுது அல்ல, நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையுள்ளவர்களாக இருப்போம். இந்த வருடம் முழுவதும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தீர்மானிப்போம். 1 பேதுரு 1 சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடணும், நீதி செய்து பாடுபடணும், பாவத்துக்கு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்து அவருடைய வாழ்க்கையை சுதந்திரிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்து போன பாதையை அல்லாமல் வேறே பாதை நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற ஆறுதல் அதான், எனக்கு இருக்கிற ஆறுதல், நான் உற்சாகமா இருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் எனக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவரே அது நீர் போன பாதை தான். ஒருவேளை நான் ஏமாற்றப்படுகிறேனா, நம்மளை ஏமாத்திட்டாங்களா, இயேசு போன பாதை தான். என்னை யாராவது நஷ்டப்படுத்திட்டாங்களா, நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏமாத்திட்டானா, பரவாயில்ல, அது இயேசு போன பாதை. உங்களுடைய நன்மை தூஷிக்கப்படுகிறதா, எத்தனையோ நன்மைகளை செய்தேன், எந்த நன்மை நிமித்தம் இப்பொழுது கல்லெடுக்கிறீர்கள், இயேசு போன பாதை. உங்களை முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள், சோர்ந்து போகாதீங்க, இயேசு போன பாதை. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். நமக்கு வியாதி வரலாம், பண நஷ்டம் ஏற்படலாம், பிறர் நம்மை ஏமாற்றலாம், பிறர் நம்மை பகைக்கலாம், நம்முடைய நன்மை தூஷிக்கப்படலாம். எது நடந்தாலும் அதை விபரீதமா, என்ன எனக்கு இப்படி நடக்குது, நான் ஒரு தப்பு செய்யல, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, கலங்காதே. கிறிஸ்துவனுடைய ஆவி உன்மேல் இருக்கிறார், நீ அவரோடு பாடுபடும்படிக்கியா உன்மேல் இருக்கிறார், நீ அவரோடு பாடுபடு, அவரோடு ஆளுகை செய்வாய். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் முழுவதும் என்னை உற்சாகப்படுத்தின என் சபைக்கு நான் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் உடன்படிக்கையின் தேவன், உண்மையுள்ளவர். அவரோடு பாடுகளை சகித்தால் நிச்சயமாய் ஆளுகை செய்வோம். என் பாவத்தை அவரிடத்தில் வைத்துவிட முடியும், அவருடைய நீதி எனக்கு சொந்தமாகிவிடும். அவரோடு மரித்து விட்டால் அவரோடு நிச்சயம் உயிர்த்தெழ முடியும், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சொந்தம். ஆமென்.